சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பு என்னோடு இணைந்திருப்ப நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
செய்திலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் செய்தி 6:52 தொடங்கி 59 வரையிலான இறை வார்த்தைகள். அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்கிற வாக்குவாதம் யூதர்களுக்கிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானுட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டார்கள், இறந்து போனார்கள். இந்த உணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகுமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, நேற்றைய தினம் பிழைப்புடைய வாழ்க்கை நமக்கு எப்படி ஒரு முன்மாதிரியாக இறைவாக்கு பகுதியில் காட்டப்பட்டதோ, அதுபோல இன்றைக்கு நமக்கு பவுலடியாருடைய அழைப்பு நமக்கு ஒரு முன்மாதிரியாக காட்டப்பட்டிருக்கிறது. பவுலை ஆண்டவர் எப்படி உயிர்த்த ஆண்டவர் ஒளியின் வடிவாக ஆட்கொண்டு அவரை தமக்கு உரிய ஒரு பணியாளராய் தேர்ந்து கொண்டார் என்பதை இந்த நாளில் நாம் சிந்திப்போம். பவுலுடைய வாழ்க்கை தான் நமக்கு ஒரு முன்னுதாரணம். இறுதியிலே இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தியின் அடிப்படையில் இந்த வாழ்வுதரும் உணவு, சவுளாக இருந்த பவுல் மாறியது போல நம்முடைய வாழ்வு மாறுவதற்கு இந்த இறை உணவு ஒரு கருவி என்பதை நாம் சிந்திப்போம். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, நான் 12 முடித்த பிறகு குறுமடத்துக்கு போனோம். என்னோட சேர்ந்து 7 12th முடிச்சு நாங்கள் சாமியார் படிக்கலான்னு போனோம். பார்த்துக்கோங்க, அப்போ இருக்கும் போது 3 சாமியார்கள் எங்களை இன்டர்வியூ பண்ணாங்க. அப்போ 3 சாமியார் வேறு வேறு கேள்வி கேட்டாங்க. ஆனால் ஒரு கேள்வியை 3 பேருமே சேர்ந்தாப்புல கேட்டாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னா, நீ எதுக்கு சாமியாருக்கு வர்ற, உன்னை சாமியாருக்கு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்றைக்கி நான் எங்கள் மறை மாவட்டத்தினுடைய ஒகேஷன் ப்ரொமோட்டராக இருக்கிறேன். இன்றைக்கி வர பசங்களை பார்த்து நானும் அதே கேள்வி தான் கேட்டுட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அழைத்தல், இன்றைக்கி நீங்கள் பார்க்குற குருவானவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அருட்கண்ணீர்களாக இருக்கலாம், துறவரத்தார் யாராக இருந்தாலும் சரி, அவர் எல்லாருடைய அழைப்புக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும், கட்டாயம் இருக்கும். அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பங்குசாமியார்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃபாதர்ஸ்லாம் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஏன் நீங்கள் சாமியாரானே, நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க பார்த்துக்கோங்களேன். ஒட்டு மொத்தமாக நான் இப்படி தான் பார்க்குறேன், என்னென்ன விதத்திலாம் அழைப்பு வர அப்படின்னு சொன்னால், ஒரு சில பேருக்கு அழைப்பு என்பது அது இயற்கையாகவே இருக்கும். அவங்க வாழ்கிற சூழல், சின்ன வயசுலேருந்தே அப்படி ஒரு சூழலில் அமைஞ்சிருவாங்க. அப்பா அம்மா ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, வீடு கோயிலுக்கு பக்கத்தில் இருந்திருக்கும், ஒவ்வொரு நாள் வீட்டில் ஜெபம் சொல்கிற விதம் அதையெல்லாம் பார்க்குற பொழுது அவங்களுக்கு அதை கடந்த உணவு யோசிக்கிறதுக்கு வழியே இருக்காது. அப்போது கிட்டத்தட்ட நம்ம ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலாமே அப்படின்ற உணர்வு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, குழந்தை இயேசுவின் தரிசம்மாள். அந்த அம்மா குழந்தையிலிருந்தே குடும்பம் அப்படி, அக்கா சிஸ்டர் குடும்பத்தில் நிறைய பேர் இறைப்பணியில் இருந்ததுனால அவங்களுக்கு அதை கடந்த ஒன்றை யோசிக்கிறதுக்கு வழி இல்லை. அதனால தான் வயது வருவதற்கு முன்பாகவே குருமடத்தில் போய் சேரணும்னு சொல்லிட்டு போப்பாண்டரை போய் அந்த அம்மா சந்தித்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. இப்போ முதல் காரியம், தன்னிச்சையாக அது இயல்பாக இயற்கையாகவே அந்த எண்ணமானது சிறு வயது முதலே வளர்ந்து வரும். இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு சில பேருக்கு இந்த அழைத்தல் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், அவர்கள் பார்க்குற ஒரு சில காரியங்கள் அல்ல ஒரு சில நிகழ்வுகள் அவங்க மனசை அப்படியே பாதிச்சிடும். அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு அர்ப்பணமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு போவாங்க. இதுக்கு நிறைய உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய அன்னை தெரேசா. அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த தாக்கம் வந்து ஒரு நிகழ்வை காணுகிறார். உணவில்லாமல் கிடக்கிற ஒரு வறண்டு ஒரு வறட்டு ரொட்டி போல சாலையில் கிடக்கிற ஒருவனை கண்ட பிறகு அவருடைய மனம் இறங்குகிறது. அந்த பணியை அவர் முன்மேற்கொண்டார் அப்படின்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது. அதே போல் ஒரு சில பேருக்கு அவங்க தனிப்பட்ட விதத்தில் வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு கஷ்டத்தை சந்திச்சிருப்பாங்க. அவங்க வீட்டில் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவாங்க, ஓகே நம்ம ஒரு குருத்துவ நிலைக்கு போய் நம்ம வீட்டில் பட்ட கஷ்டத்தை போல் கஷ்டப்படுறவங்களை நம்ம தேடி உதவி செய்வோம் அப்படின்னு போகக்கூடிய நிலையிலும் இன்றைக்கு குருத்துவத்துக்கு அல்லது இந்த அழைத்தல் வாழ்வுக்கு வரக்கூடியவங்க இருக்காங்க. மூணு சொல்லிட்டேன். இப்போ நாலாவது எப்படின்னா, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில மனிதர்கள் சொன்ன வார்த்தை நச்சு மனசில் உட்காந்துக்கிறோம், உடனே அவங்களுடைய வாழ்க்கையே மாறி போயிடும். எல்லாருக்கும் தெரிந்தது போல் லோயலா நேசர் அடிக்கடி பார்த்து சவேரியாரை சொன்னார் இல்லையா, உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டால் உன்னுடைய ஆன்மாவை இழந்து போனால் உனக்கு கிடைக்க போகிற பாக்கியம் என்ன அப்படின்ற வார்த்தை, அந்த ஒரே வார்த்தை தான் பார்த்துக்கோங்க அந்த மனிதனுடைய வாழ்க்கையவே மாற்றி போட்டுச்சு. ஒரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட புனிதர்கள் அடுத்து இன்னொரு நிலையில் இருக்கிறாங்க. இறை வார்த்தை ஏதாவது ஒன்று எங்கேயாவது கேட்டிருப்பாங்க, அல்லது கோயிலில் பிரசங்கம் கேட்பாங்க, யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அந்த வார்த்தை இறை வார்த்தையால் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க. பைபிளை வாசிப்பாங்க, குருவானர் கொடுக்குற பிரசங்கம், அதனால மனம் மாறி குருத்துவ நிலைக்கு வந்தவர்களாக இருக்கிறாங்க. நமக்கு தெரிந்த ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னால் அகுஸ்தினார். ஒரு தாறுமாறான வாழ்க்கை, யாரையுமே மதிக்கிறதில்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்ட பழக்கங்களையும் கற்றுக்கொண்டு உலகார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிக்கு போகாமல் வெளியில் நிற்கிற பொழுது பங்குசாமியார் பூசையில் வந்து இந்த இறை வார்த்தை வாசிக்கிறார், உடைய கெட்ட நடத்தையை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொன்ன வார்த்தையை அகுஸ்தினார் தனக்கே சொன்னது போல நினைத்து கொண்டு அத்தனுடைய வாழ்க்கையவே மாற்றிக்கிட்டார். இப்படியும் அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஒரு சில அழைப்பு இருக்குது பார்த்துக்கோங்களேன், தற்செயலாக நடக்கும். நானாக பார்த்துருக்குறேன், நீங்களுடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு தாகத்தோடு இருந்து 12 கிளாஸ் முடித்தோன்னே குருமடத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருப்பார் பிள்ளை. அப்போ எப்படா நம்ம தனியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து யாராவது துணைக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களையோ யாராவது கூட கூட்டிகிட்டு போவாங்க. அவன் வேண்டாம் விருப்பாக போயிருப்பான், சரிடா வரண்டா 3 நாளைக்கு உன்னோட இருந்துட்டு வரேன் அப்படின்னு போயிருப்பார் பார்த்துக்கோங்க. ஆனால் வாஞ்சியோட சாமியாராகன்ற எண்ணத்தோடய பல வருஷமாக கனவோடு இருந்தவர் வெளியில் செலக்ட் பண்ணியிருக்கே மாட்டாங்க. ஆனால் சும்மா போன பையனை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி அவர் மிகச்சிறந்த ஒரு பணியாளராக இருக்கக்கூடியவர்கள்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அழைத்தல் பல வழிகளில் வரும் பார்த்துக்கோங்களேன், பலவிதமான வழிகளில் வரும். பைபிளில் நம்ம நிறைய அழைத்தலை பார்க்குறோம். ஒரு சில பேரை கடவுள் பெயர் சொல்லி அழைப்பார், ஆபிரகாமெல்லாம் பெயர் சொல்லி தானே அழைக்கிறார். ஒரு சில பேரை கடவுள் வந்து நேரடியாக அழைக்காமல் ஒரு சில ஆட்கள் மூலமாக அழைப்பார். ரெண்டு பேரை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்ல முடியும். ஒன்று யாரை என்றால் சாலமன் மூலமாக சவுளை ஆண்டவர் அழைத்தார், அரச நிலைக்கு திருநிலைப்படுத்துகிறார். அதே போல் தாவீதையும் அதே சவுள் தான் அந்த நிலைக்கு அவரை உயர்த்துகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. சரி, இதில் எதுலேயுமே அடங்காத ஒரு அழைத்தல் யாருக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது பவுலடியாருக்கு தான் கிடச்சிச்சு பார்த்துக்கோங்களேன். ஒரு அருமையான ஒரு அழைப்பு அவருக்கு கிடைக்கிறது. ஒளியின் வடிவில் ஆண்டவர் அவரை ஆட்கொண்டது தான் அவருக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அழைப்பு. சரி, அப்படியே கொஞ்சம் வரலாறு முன்னாடி போய் பாருங்களேன். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்தவ அந்த புதிய மறையை ஏற்றுக்கொண்டவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே கங்கணம் கொட்டி கொண்டு தெரிகிறார். அங்கே இருக்கிற அதிகாரியிடம் போய் சிறப்பு உத்தரவு பெறுகிறார். யாரெல்லாம் இந்த புதிய மறையை பின்பற்றுகிறார்களோ, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களையெல்லாம் தொழுகை கூடத்து தமஸ்கு நகரத்து தொழுகை கூடத்திலிருந்து இழுத்து கொண்டு வந்து சிறையில் அடைப்பதற்கான ஒரு சிறப்பு உத்தரவை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். அவ்வளவு தூரம் அந்த யூத மறையை அவ்வளவு தூரம் மதிக்கிறார். என்னென்று சொன்னால், இயேசுடைய இறப்புக்கு பிறகு ஒரு மிக குறுகிய காலகட்டத்தில் மிகப்பெரிய மந்தை தன்னுடைய தாய் மதத்திலிருந்து பிரிந்து போகிறார்கள் என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உண்மையிலேயே நாம் வந்து பவுலை பாராட்டணும், அவர் எவ்வளோ தூரம் தன்னுடைய மதத்தை தன்னுடைய சமயத்தை நேசிக்கிறார் பாருங்களேன். இப்போ 2000 வருஷம் பாரம்பரியமான என்னுடைய சமயத்தை விட்டுவிட்டு யாவே கடவுளால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட இனமாக இருக்கிற இந்த யூத மக்களுடைய இதமாக இருக்கிற இந்த யூத மதத்தை விட்டுவிட்டு யாரோ ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவர் பின்னாடி போகிறாங்களே அப்படின்ற ஒரு கோபத்தோடு தான் பவுலடியார் இந்த புதிய மறையை பின்பற்றியவர்களாம் கொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வோடு எல்லாருடைய தயாரிப்போட அவர் போய் கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த காரியம், அவர் அறிவிலும் ஞானத்திலும் மிகவும் வல்லமையான ஒரு மனிதனாக இருக்கிறார். ஆளு வேணா குட்டையாக இருக்கலாம், மற்றபடி அவருடைய அறிவு, அவருடைய ஞானம், அவருடைய வாதம் செய்யக்கூடிய திறமை எல்லாமே பயங்கரமாக இருக்கிறது. அதனால் அவருடைய கோபத்தோடு அந்த தமஸ்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறார். தமஸ்கு நோக்கி போய் கொண்டிருக்கிற அந்த மனிதனை ஆண்டவர் ஒளியின் வடிவில் அவரை ஆட்கொள்கிறார். ஒளியின் வடிவில் ஆட்கொள்கிறார். அந்த ஒளி தாக்கின உடனே அவன் கீழே விழுகிறான். கீழே விழுந்த உடனடியாக அவன் கேட்ட கேள்வி, ஆண்டவரே என்கிற கேள்விதான் அவர் கேட்கிறார். மிக அருமையாக இந்த விவிலிய பகுதி நமக்கு சொல்வதை காண முடிகிறது. அவர் விழுந்த உடனே ஆண்டவர் என்றுதான் அவரை அறிக்கையிட்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவர் எப்படி அவரை ஆண்டவர் என்று சொல்ல முடிந்தது? விழுந்தவன் இன்னைக்கு நம்ம இயல்பு வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம்னா அவர் கேட்குற ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு தான் கேட்குறார். ஒரு பயணத்தில் போயிட்டு இருக்கிறோம், கீழே விழுந்தாச்சு அப்படின்னும் போது இவர் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா ஏற்கனவே இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார், அதான் முக்கியம். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாரு, அவர் உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு இருந்திருக்கு. நம்ம வயசு ஒத்த ஒரு மனிதர் தானே அவரும். எப்படி இவரால் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய முடிகிறது, இத்தனை பேருக்கு ஈர்க்க முடிந்திருக்கிறது? வெறுமனே 3 வருஷம் வேலை பார்த்த மனுஷன் எப்படி இந்த 2000 ஆண்டுகால பாரம்பரியத்தில் இருந்த இந்த யூத மறையிலிருந்து ஒரு புதிய மறையை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அவரிடம் என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அவர் கீழே விழுந்தவுடன் அவருக்கு புத்தி தெளிகிறது. அவ்வளவு தூரம் என்னை விழுத்தாட்ட என்னை அழிக்க எவனுமே இல்லை, ஏனென்று சொன்னால் என்னை காக்கிற தெய்வம் அவ்வளவு வல்லமையானவர் என்று நினைத்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அவரை கீழே விழுந்தவுடனே அவர் கேட்கிறார், நீர் ஆண்டவரே நீர் யார் என்றுதான் கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி கூட வருகிறது, உங்களுக்கு வரும். இன்னைக்கு பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பத்தில் வாழ்கிற நம்ம வீட்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, திடீர்னு போயிட்டுருக்கோம், ஒரு பஸ்ஸு திடீர்னு போகிறோம், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது பைக்கில் போயிட்டுருக்கீங்க திடீர்னு சரக்கு விட்டு கீழே விழுந்துட்டுனு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்லுவோம் உடனே இதே இடத்துல இதுக்கு முன்னாடி ஒருத்தன் விழுந்து இறந்தான் பார்த்துக்கோங்க, அது ஆவி தான் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடனே நம்பிட்டு வந்துடுவோம், அந்த ஒத்தப்பனை மரத்தை பார், அந்த முருங்கை மரத்தை பார், அந்த புளிய மரத்தில் பார் பேய் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம போகும்போது பயப்படுவோம். அப்படி ஒருவேளை கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனால தான் நம்ம நினச்சிக்குவோம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இயல்பாக நடக்கும். நான் ஒரு முறை பிரதராக இருக்கும் போது நடந்த ஒரு நிகழ்வு. அப்போது நான் பிரதராக இருந்தேன், அப்போது போன புதுசில் அந்த ஊருக்கு போன கால அடிக்கடி எனக்கு தொடர்ந்து காய்ச்சல் வந்துகிட்டே இருந்துச்சு. 2-3 நாள் தொடர்ந்து அடுத்தடுத்து காய்ச்சல் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ பங்கு மக்கள் நல்லா பாசமாக பழகுவாங்க. ஒரு பாட்டி, அவளுக்கு வயசு 70 வயசுக்கு மேலே இருக்கும், ஒவ்வொரு நாளும் புஷம் முடிஞ்ச பின்னாடி வந்து சிலுவை வாங்கிட்டு கையிலலாம் முத்தம் கொடுப்பாங்க. அந்த பழக்கம் ரொம்ப அந்த பழைய காலத்து பாட்டின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒவ்வொரு நாளும் வந்து அந்த சிலு திருப்பலி முடிஞ்சக்கப்புறம் சந்திக்க வருவாங்க. நான் தொடர்ந்து 2-3 நாள் பூசைக்கு போவே இல்லை, அவங்களுக்கு ஒரு மாதிரி நெருடல் ஆயிடுச்சு. அப்புறம் பங்குசாமியார்ட்ட கேட்டுட்டேன், எனக்கு எங்கள் பிரதர் எங்கே அப்படி சொல்லி கேட்டு வந்தாங்க. அப்போ நான் போய் ஒரு நாள் பார்த்தேன். அப்போ சொன்னாக, என்னையே அடிக்கடி உனக்கு உடம்பு சரியில்லாமல் வருது, இப்படி இருந்தால் எப்படி பணி செய்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ்லாம் சொன்னாங்க. இது எதை சாப்பிடியா, இப்படி இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சொன்னாங்க, இன்றைக்கி நீங்கள் சாயந்தரம் மதியத்துக்கு மேலே சாமி தூங்கினதுக்கப்புறம் நீங்கள் வாங்க, நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே இருக்க பொந்து மரத்து மாரியம்மன் கோயிலில் போய் அங்கே பூசாரி இருக்கிறார், அந்த கோடாங்கிட்ட போய் லைட்டாக மந்திரிச்சிட்டு மாத்திரம் வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. யார்? ஒவ்வொரு நாளும் காலை திருப்பலி கண்டு ஆண்டவுடைய நற்கருணை ஆன்மத்தாகத்தோடு வாங்கக்கூடிய ஒரு 70 வயது மூதாட்டிக்கு சாமியாராக போகிற என்னை பார்த்து என்ன சொல்கிறாங்க, வாங்க கோடாங்கிடம் வந்துருச்சு அவங்களுக்கு காய்ச்சல் சரியாகும் சொல்கிற அளவுக்கு என்னை இருக்குது. அப்போ வாழ்க்கையில் ஒரு சின்ன தடை வந்துருச்சு, ஒரு சருக்கல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனடியாக ஏற்படுகிற தீமைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்னா அது உடனே நம்ம காத்து கருப்பு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இங்கே பவுலுடையார் கீழே விழுத்தாட்டப்படுகிறார். விழுந்த பிறகு அவர் காத்தையும் நினைக்கவில்லை, கருப்பையும் நினைக்கவில்லை, அல்லது எதிரிதான் என்னை தள்ளி விட்டு விட்டான் என்றெல்லாம் நினைக்கவில்லை. அவர் விழுந்த உடனே கேட்கிறார், என்னுடைய ஆணவ போக்கை நான் திருப்பிக் கொள்ள, என் ஆணவ போக்கிலிருந்து நான் மீண்டுமாக இயல்பு வாழ்க்கைக்கு வர என் ஆண்டவர் தான் என்னை அழைக்கிறார் என்பதை கண்டவுடனே அவர் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார் என்று. இயேசு தெளிவாக சொல், நீ துன்புறுத்தும் நாசரேத் இயேசு நான் தான், நீ துன்புறுத்துகிற அந்த இயேசு நான் தான் என்று சொன்ன உடனே பதிலேதும் கேட்கவே இல்லை, அவரை முழுமனதாக அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய கண்கள் மறைக்கப்படுகிறது. பைபிள் தெளிவாக சொல்கிறது, அவருடைய புறக்கண்கள் திறந்திருக்கிறது ஆனால் பார்வை இல்லை. அப்போ பவுலடியாருடைய வாழ்க்கை அப்படியே ஒரு அப்படியே ரிவர்ஸ் அடிச்சிருச்சு, அப்படியே பிரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்களேன். இவ்வளோ நாளாக வந்து அவருக்கு புறப்பார்வை இருந்தது, அகப்பார்வை இல்லாமல் இருந்தது. ஆனால் இயேசுவை சந்தித்த இந்த கணத்திலே அவருக்கு அகப்பார்வை கிடைத்தது, புறப்பார்வை போய்விட்டது என்று தான் சொல்ல முடியும். அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்பதற்கு பவுலடியாருடைய இந்த வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. பவுலை அழைத்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து தோல் 11 தொழில் செய்யக்கூடிய சிமியோனுடைய வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறார். கட்டாயம் பவுலடியாருக்குள்ள ஒரு கலக்கம் இருந்திருக்கும், ஐயா இந்த ஊருக்கே தெரியும் நான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு தெரியும். இந்த ஊருக்கு நான் வருகிறது நோக்கமே இவர்களெல்லாம் அழிக்கத்தான் வருகிறேன் என்பது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மனநிலையில நான் போகிறேன் என்று சொன்னால் அவர்கள் என்னை என்னவோ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் இப்படின்ற பயமெல்லாம் பவுலுக்குள்ளே இருந்தாலும் கூட பேச்சுக்கே வரல. ஆண்டவர் சொல்லுகிறார் என் வழியை அவர் ஆயத்தமாக்குவார் என்று சொல்லி நம்பி அந்த இடத்துக்கு போகிறார். அனனியாவுக்கும் அதே நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு தோன்றி தூதர் வழியாக அவருக்கு அனைத்து செய்திகளும் சொல்லப்படுகிறது. பவுல் தன்னுடைய முழுமையான மனமாற்றத்தோடு கடவுளுக்கு உகந்த ஒரு பணியாளனாய் தன்னையே மாற்றிக்கொண்டார். விவிலியம் தெளிவாக சொல்லும், 3 நாட்களாக உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை என்று சொல்லுகிறது. உடல் பசியே அற்றுப்போனது அவருக்கு. உடல் பசி அற்றுப்போய் ஆன்ம நிறைவு பெறுகிறார், ஆன்ம உணவை நிறைவாய் பெற்றுக்கொண்டார். இந்த உடலையும் இந்த வாழ்க்கையும் எனக்கு தந்த ஆண்டவரே என்னிடம் பேசிவிட்டார், அவர் என்னை அழைத்து விட்டார், இனிமேல் அவர் என்னை பார்த்து கொள்வார் என்று சொல்லி எல்லாவற்றையும் கடவுளுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்ததனுடைய வெளிப்பாடுதான். உணவுக்கான தேவையோ அல்லது நீருக்கான தேவையோ இல்லாமல் 3 நாள் அவரால் வாழ முடிந்தது என்று விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. என் அன்பு சகோதரர்களே, என் அருமை சகோதரிகளே, இன்றைக்கு பவுலடியாரை கடந்த ஒரு மறையுறை என்பது எங்குமே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளவு தூரம் பவுலடியார் தன்னுடைய 13 கடிதங்களிலே மிக அழுத்தமாக கடவுளுடைய வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார். அவர் ஒரு புதிய சகாப்தம். மறைநூல் அறிஞர்கள்லாம் சொல்லுகிறார்கள் இவர் 13வது திருத்தூதர் என்றும் 5வது நற்செய்தியாளர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். யூத நாட்டிலே ஒரு மண்ணில் இருந்த இந்த ஆண்டவருடைய வார்த்தையை உலகெங்கும் பரவ செய்த ஒரு முக்கியமான ஒரு கருவி யார் என்று சொன்னால் நம்முடைய பவுலடியாரைத்தான் நாம் கட்டாயம் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு யாரை கொல்ல வேண்டும் நினைத்தாரோ, எந்த கிறிஸ்துவை அறிந்த மக்களை கொல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ, அதே மக்களிடம் போய் இயேசு என்றால் யார் என்று கேட்கிறார். அவர்கள் மூலமாகத்தான் தெரிந்து கொள்கிறார். அப்பொழுதுதான் தெரிய வருகிறது, இவ்வளவு ஒரு மகத்தான ஒரு மனிதரை என் வாழ்க்கையில் சந்திக்காமல் போய்விட்டேனே, இவ்வளவு மகத்தான ஒரு மனிதர் சமகாலத்தில் நான் வாழ்ந்த இதே பூமியில் வாழ்ந்த போதும் கூட அவரை சந்திக்க தவறிவிட்டேனே என்கிற வருத்தமும் அவருக்குள் ஆழமாய் பிற்றெடுத்து ஓடுகிறது. என் அன்பு சகோதரர்களே, என் அருமை சகோதரிகளே, இன்றைக்கு பவுலடியாருடைய வார்த்தை தான் ஒவ்வொரு நாளும் நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். வாழ்வது நான் அல்ல, என்னுள் வாழ்வது கிறிஸ்துவே என்று சொன்னதும் அவர்தான். அன்பே அனைத்திற்கும் ஆணிவராய் இருக்கட்டும் என்று சொன்னவரும் அவர்தான். இந்த உலகத்தை என் ஆண்டவர் இயேசுவின் பொருட்டு குப்பையாக கருதுகிறேன் என்று சொன்னவரும் அவர்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய மையத்தை நமக்கு இன்னும் அதிகமாய் திரையிட்டு காட்டக்கூடிய முக்கியமான இறை வார்த்தைகள் எல்லாம் இந்த மனுஷனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தான். என் அன்பு சகோதர பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் இந்த பவுலடியாருடைய வாழ்க்கையை சிந்திக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். சவுளை பவுலாகிய மாற்றிய நான் உன்னை என் பிள்ளையாக மாற்ற முடியாதா? நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீ எனக்கு சொந்தமானவன் என்கிற உணர்வு உனக்குள் இருக்கிறது என்று சொன்னால் உன்னை நான் ஆட்கொள்வேன் என்கிற செய்தியை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு அழுத்தமாக பதிவு செய்வதாக நான் உணர்கிறேன். இன்றைக்கு உலகமெங்கும் வாழ்கிற எல்லா கத்தோலிக்கர்களுடைய மனதிலுமே பவுலடியாருடைய வார்த்தை ஆழமாய் தீர்க்கமாய் திடமாய் இருக்கிறது என்று சொன்னால் நீங்களும் நானும் பவுலாய் மாற முடியும். சவுளாய் இருப்பது பிரச்சனை அல்ல, சவுளாய் இருந்து கொண்டே இருப்பது தான் பிரச்சனை. மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை பயன்படுத்தி பவுலுடைய மனநிலை, பவுலுக்கு இருக்கிற கடவுளுடைய குரலை கேட்கக்கூடிய அந்த வல்லமை நமக்குள்ளும் வர வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் இந்த வாசகங்கள் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார். அப்படி சவுளாக இருந்த பவுலிலிருந்து பவுலாக மாறுவதற்கு கடவுளுடைய வார்த்தை அவர் அழைத்தது போல இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் கடவுள் தருகின்ற இறை உணவு அப்பேற்பட்ட ஒரு ஆற்றலை நமக்கு தருகிறது. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் பூசைக்கு போகிறோம், நற்கருணை வாங்குகிறோம், நற்கருணை எழுந்தேட்டத்தில் பங்கெடுக்கிறோம், நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்கிறோம். இன்னும் நினச்சி பார்க்குறேன், பல நேரங்கள் ஏதோ நற்கருணை என்பது இன்னைக்கு வந்து ஒரு காட்சி பொருளாக மாறி போயிடுச்சு. பெரிய அப்படியே 100 அடி உயரத்துக்குலாம் இன்னைக்கு வந்து நற்கருணை போலவே நற்கருணை பேழையெல்லாம் பெருசு பெருசாக கட்டுறாங்க. கோயிலையே நற்கருணை மாதிரி வடிவமைக்கிறாங்க. கார்புஸ் கிறிஸ்தி நற்கருணை ஆராதனைலாம் பெரிய அளவில் ஆண்டவுடைய திருவுடல் திருரத்த பெருவிழா கொண்டாடுகிற பொழுது அப்படியே பவனியாக வந்து பெரிய டிராக்டரில் பெரிய ஜோடிக்கப்பட்ட கார்களில் கொண்டு போய் எசப்பா ஊரெல்லாம் சுற்றி காமிக்கிறாங்க. பாரு இங்கெல்லாம் நம்ம ஆளுக வாழ்றாங்க பார்த்துக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற மாதிரி கடவுளை வந்து தூக்கி கொண்டே வெளியில் காமிக்கிறமே ஒளிய அவரை உள்ளுக்குள்ளே கொண்டு வரதே இல்லை. அவர் கோயிலில் இருக்கும் போதே தனியாக தான் இருக்கிறாரு, ஊர் ஊராக சுற்றி காமிக்கும் போதும் தனியாக தான் இருக்கிறார். இந்த ஆண்டவர் உணவாக வாழுகிற இறைவர், வாணி நின்று இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவாய் அழியாத உணவாக இருக்கிற ஆண்டவர் எனக்குள் வந்தார் என்று சொன்னால் சவுல் நிலையிலிருந்து பவுலுக்கு மாறிய பவுலாடியாரைப் போல நானும் என் நிலையிலிருந்து இறைவனுக்கு உகந்த நிலைக்கு என்னால் கடந்து போக முடியும் என்கிற ஒரு அழைப்பை தருகிற ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவிமடுப்போம். என் நிலையிலும் நம்மை நேசிக்கிற ஆண்டவருக்கு கரங்களில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். ஆமென்.